الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمس، حياتك قبل موتك، شغلك قبل فراغتك قبل شغلك، صحتك قبل موتك، وغناك قبل فقرك، او كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மோடு கொண்ட அன்பு இரக்கம் அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கக்கூடிய ஒரு சபையில், தன்னுடைய ரஹ்மத்தை இறக்கக்கூடிய ஒரு சபையிலே, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நன்மைகளாக மாற்றப்படக்கூடிய ஒரு சபையிலே உட்காரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது அதை பயன்படுத்திக் கொள்வது ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருக்கிறது. அந்த அமைப்பில் கண்ணியமான சகோதரிகளை, தாய்மார்களே, உலகத்துடைய வாழ்க்கை தற்காலிகமானது, அற்பமானது, அதேபோன்று எந்த விடயங்களையும் இங்கு நிரந்தரமாக நம்மால் எதிர்பார்க்க முடியாது. ஒமன் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். துன்யாவுடைய இந்த வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய சொற்பமான சுகம் அனுபவிக்கக்கூடிய இடம். உலகத்துடைய வாழ்க்கையை ஒரு ஏமாற்றக்கூடியது. ஷைத்தானை பற்றியும் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுதும் அவனும் ஏமாற்றக்கூடியவன் என்றுதான் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் உங்களை அல்லாவை விட்டு மறக்கடித்து உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். அந்த அமைப்பில் இந்த உலக வாழ்க்கையிலே தந்திருக்கின்ற ஆயுள் மிக பெருமதியானது. சொர்க்கத்துக்கு போனால் நினைத்ததெல்லாம் கிடைக்கும். சொர்க்கத்தில் நினைத்த இன்பங்கள் எல்லாம் அடையலாம். இங்கு சில விடயங்கள் தடுக்கப்பட்டிருந்தன, சொர்க்கத்திலே அது நமக்கு அல்லாஹ் பரிசுத்தமாக தருவான். அதே நேரம் சுவர்க்கத்துக்கு சென்றாலும் ஒரு வகையான கவலை இருக்கும் என்றால், உலகத்திலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் கழித்த அந்த நேரம்தான் மிக கைசேதத்துக்குரிய ஒரு காலமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய விக்கிர் இல்லாமல், ஞாபகம் இல்லாமல் கழித்த விடயங்கள். விக்கிர் என்பது என்ன? என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வில் வாழ்வது, என்னை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வில் வியாபாரம் செய்வது, என்னை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வில் குடும்ப வாழ்க்கை நடத்துவது, என்னை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற நினைவிலே ஒவ்வொரு வினாடியையும் உரிய அமல்களை செய்து கழிப்பதுதான் இந்த ஜிக்ருடைய சாராம்சமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த அமைப்பிலே தற்காலிகமான இந்த உலகத்திலே நமது ஆயுளில் எத்தனையோ பேரை நாம் கபருக்கு அனுப்பிவிட்டோம். நம்மை விட வயதில் குறைந்தவர்களை அனுப்பியிருக்கிறோம், நம்மை விட மூத்தவர்களை அனுப்பியிருக்கிறோம், நம்முடைய வயதில் உள்ள சம வயதுடையவர்களையும் இன்று நாம் கபராளிகளாக காண்கிறோம். வாழ்க்கை என்பது மௌத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அல்லதி கலக்கல் மௌத் வல் ஹயாத். முதலாவது அல்லாஹ் சொல்வது மௌத்தை தான். முதலில் அல்லாஹ் சொல்வது மௌத்தை. உலகத்தில் பிறக்கின்ற குழந்தை அது மையத் என்ற பெயரை எடுப்பது உறுதி. உயிரோடு இருப்பவர் ஹையுன் என்ற வார்த்தை அவருக்கு சொல்லப்படுவது சந்தேகம். ஒரு குழந்தை மரணித்து பிறக்கும், அந்த குழந்தைக்கு பெயர் மையத். அந்த குழந்தை உயிர் வாழவில்லை. மையத் என்ற பெயர் கிடைப்பது உறுதி. ஹையுன், உயிருள்ளவர் உயிரோடு வாழ்ந்தார் என்ற பெயர் கிடைப்பது சந்தேகம். அதனால் ஹலக் அல் மௌத் வல் ஹயாத், மௌத்தையும் ஹயாத்தையும். இன்னதார் அல் ஆஹிரா லஹியல் ஹயவான், உண்மையான நிரந்தரமான வாழ்க்கை அது மறுமையுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு விடயத்தையும் மறுமை இலக்காக கொண்டு செயல்படுபவர் தான் புத்திசாலி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ். அல் கையிஸ் மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத், புத்திசாலி என்பவர் யார், விவேகி என்பவர் யார், மன் தான நஃப்ஸஹு, தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி தன்னுடைய நஃப்ஸிடம் சுய விசாரணை செய்து, என்னுடைய வயது என்ன, நான் 5 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தேன், நான் 5 வருடங்களுக்கு பின்னால் எப்படி இருப்பேன், இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன், எப்படி இருக்க வேண்டும், எனக்கு எத்தனை குழந்தைகள், நானும் என்னுடைய கணவரும் உறவு சரியா, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு சரியா, அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு சரியா என்று சிந்தித்து சிந்தித்து தன்னையே சுய விசாரணை செய்பவர் தான் புத்திசாலி. தன்னை சுய விசாரணை செய்பவர். கண்ணியமானவர்களே, முன்னைய காலத்திலே யார் யாரெல்லாம் பெரிய அந்தஸ்தை அடைந்தார்களோ, சகல துறைகளிலும் யார் முன்னேறினார்களோ, அவர்களுடைய பிரதானமான ஒரு அமல் தான் தன்னுடைய ஆன்மாவுடன் பேசுவது, தன்னோடு உரையாடுவது, தன்னுடைய மனதுக்குள் தன்னை பற்றி பேசி சிந்திப்பது. இதுக்குதான் முஹாசபத்து நஃப்ஸ்னு சொல்வார்கள், சுய விசாரணை, தன்னை பற்றி தானே செய்து கொள்வது. அதுக்கு பல நிகழ்வுகள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஒரு சஹாபி, எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் உமர் தான் தகுதி, ஆனால் நபி வருவது கிடையாது. நபி அவர்கள் கனவிலே பால் குடிக்கிறார்கள், பால் குடித்து விட்டு பால் அருந்தி விட்டு அதில் பாக்கியாக பேலன்ஸ் ஆகியதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கனவிலே பால் கொடுக்கிறார்கள், அந்த கனவை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது கண்ணியமானவர்களே, என்ன விளக்கம் என்று கேட்ட பொழுது அறிவு ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் என்று விளக்கம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது முத்து மாளிகையை சுவர்க்கத்தில் உமருடைய மாளிகையை கண்டேன் என்று சொன்ன அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னோடு பேசுவார்கள், தன்னுடைய நஃப்ஸோடு பேசுவார்கள். ஒவ்வொரு நாள் இரவு தூங்குகின்ற பொழுது தன்னை பற்றி விசாரிப்பார்கள். இன்று காலையில் எழுந்தாய், எத்தனை மணிக்கு, எவ்வளோ, எந்த நேரத்தில் எழுந்தாய், என்ன அமல் செய்தாய், என்ன குறைபாடு செய்தாய், என்ன தவறு செய்தாய், இதென்று குறைந்து விட்டது, இல்லாமல் ஆகிவிட்டது. படுக்கைக்கு செல்லும் பொழுது எத்தனை மணிக்கு தூக்கம் போனதென்று நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நாம் உறங்குகின்ற பொழுதும் பிஸியாகத்தான் உறங்குகிறோம். காதுகளிலே வேறு வேறு ஓசைகளோடு உறங்குகிறோம், கைகளிலே வேறு வேறு சாதனங்களோடு தான் உறங்குகிறோம். சாதனங்கள் ஆன்லைனாக இருக்கிறது, நம்முடைய பாடி ஆஃப்லைனாக இருக்கிறது. அந்த அளவுக்கு இன்று அந்த சுய விசாரணை, கனிமனு கால நேரத்தை பயன்படுத்தியவர்கள் எல்லாம் தன்னை விசாரித்தார்கள், தன்னைத்தான் விசாரித்து முடிவெடுத்தார்கள். உமர் என்ன சொல்வார்கள், நான் ஒரு ஆடாக இருக்க வேண்டும், நான் ஒரு ஆடாக இருக்க வேண்டும், அந்த ஆட்டை என்னுடைய குடும்பத்தார்கள் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும், கொழுக்க வைக்க வேண்டும், நல்ல கொழுத்து நான் ஆடாக இருக்கின்ற பொழுது என்னுடைய வீட்டுக்கு மிக விருப்பத்துக்குரிய விருந்தாளிகள் வர வேண்டும், அந்த விருந்தாளிகளுக்கு என்னை அறுத்து பல்வேறு சுவைகளிலே என்னை அவர்கள் உணவாக, அவர்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் என்னை அறுத்து உணவாக கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு ஆடாக இருக்கக்கூடாதா? யார் உமர்? சுவர்க்கத்திலே உலகத்திலிருந்து கொண்டு மாளிகை கட்டியவர்கள். அப்படிப்பட்டவரே பேசினார் என்றால், தன்னை பற்றி விசாரித்தார் என்றால், சில கட்டங்களை சொல்வார்கள், அல்லாஹ் மறுமையிலே ஒரு அறிவிப்பு செய்கிறார். என்ன அறிவிப்பு? எல்லோருமே எல்லோருமே நரகவாதிகள், நபிமார்களுக்கு அடுத்து எல்லோரும் மக்களிலே நரகவாதிகள், ஒருவரை தவிர என்று யாழான் அறிவிப்பு செய்யப்பட்டால் அந்த சுவர்க்கம் போக வேண்டிய ஒருவர் நானாக இருக்க வேண்டுமே என்று ஆசை வைப்பார்கள். தப்பித்தவரை நான் சுவர்க்கம் போக வேண்டும். இன்னும் ஒரு அறிவித்தல், எல்லோரும் சுவர்க்கவாதிகள், ஒருவன் நரகவாதி, ஒருவன் நரகவாதி என்று சொல்லப்பட்டால் அந்த நரகவாதி நானோ தெரியாது, அந்த நரகவாதி நானோ தெரியாது என்று தன்னை பற்றி பேசுவார்களா? கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை விட ஒரு படி மேலே போய் பறவைகளை பார்ப்பார்களாம். அந்த மரத்திலிருந்து இந்த மரம், இந்த மரத்திலிருந்து அந்த மரம் சுற்றித் திரிகின்ற பொழுது சொல்வார்களாம், இந்த பறவை போன்று நான் இருந்தால் அந்த மரம் இந்த மரம் என்று உலா வந்திருப்பேன். எனக்கென்ற ஒரு கட்டுப்பாடு கிடையாது, ஹலால் ஹராம் கிடையாது, இப்படி பறவையாக இருந்தே நான் மரணித்திருக்கலாம் என்று அவர்களை தன் தன்னை பற்றி பேசுவார்களாம். அவர்கள் தான் நபிமார்களுக்கு அடுத்த ஈமான் உள்ளவர்களாக மாறுகிறார்கள். அதே அபூ பக்கர் சொல்வார்களாம், நான் ஒரு மூமினுடைய உடம்பில் இருக்கின்ற உரோமமாக இருக்கக்கூடாதா, ஒரு மூமினுடைய உடம்பில் இருக்கின்ற அந்த உரோமம், அந்த உரோமமாக நான் இருக்க வேண்டாமா, அந்த மூமினுடைய அமல்களிலே உரோமமாக இருந்து நான் பங்கெடுக்க கூடாதா என்று பேசுவார்களாம். கனிமன் இப்படிப்பட்ட தன்மை சிறியவர்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் பெண்கள் ஆண்கள் அதிகமானவர்களிடம் என்று இல்லாமல் ஆகிவிட்டது. சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. உண்மையிலானவர்கள் யாருக்காவது தவறு செய்திருந்தால் இரவு தூங்க முன்னர் தூக்கத்துவா என்ன, அல்லாஹும் பிஸ்மிக்க அமூத்து வஹ்யா அலே பிஸ்மிக்க அல்லாஹும் அஹ்யா வ அமூத், யல்ல நான் உன் மூலமே வாழ்கிறேன், உன்னுடைய பெயரை கொண்டே நான் இப்பொழுது மௌத்தாக போகிறேன். மௌத்து தூக்கம் என்பது மௌத், சிறு மையத்தாகத்தான் நாம் மாறுகிறோம். அப்பொழுது உமரலில்லானவர்கள் யாருக்காவது ஏசி இருந்தால் ஓடி சென்று நீ எனக்கு ஏசி, நான் உனக்கு ஏசியது போன்று ஏசி, யாருக்காவது அடித்திருந்தால் நீ அடி, நான் உனக்கு அடித்தது போன்று எனக்கு அடி, எனதான் வாழ்க்கை. ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மூன்று வினாடிகள் தான், ஒரு மனிதனுடைய ஆயுள் மூன்று வினாடிகள். இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பார், அடுத்த நிமிடம் கேள்விப்படுவோம், அவர் மயிர் ஜனாசார விட்டர் சொல்லுவோம், இஷா எனக்கு பக்கத்தில் தொழுதார், மகரிப் எனக்கு பக்கத்தில் தொழுதார், நேற்று இரவு தான் பேசி விட்டு போனார், நேற்று இரவில் கடையில் சந்தித்தோம், நேற்று பஜாரில் கண்டோம். கண்ணியமானவர்களே, இப்படித்தான் வாழ்க்கை. மூன்று மூச்சு, கழிந்த மூச்சு, கழிந்த மூச்சு கிடைக்குமா, சந்தேகம், சந்தேகம் கிடையாது, கிடைக்காது. இருக்கின்ற மூச்சு தான் வாழ்க்கை. எதிர்வருகின்ற அடுத்த மூச்சு உறுதி இல்லை, அடுத்த மூச்சு உறுதி கிடையாது. இந்த ஒரு வினாடிக்காகத்தான் உலகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற மூச்சுக்காக. அது வெளியாகுமா, அது நிற்குமா, ரூஹு போகுமா, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனவே எந்த நேரத்திலும் மௌத்துக்கு தயாராக இருப்பவர் கால நேரங்களை பயன்படுத்திக் கொள்வார், கால நேரங்களை நல்ல அமல்களிலே கழிப்பார். எந்த விதமான துனியாவுடைய சாதனங்களும் அவருடைய வாழ்க்கைக்கு எந்த தடையும் இருக்காது. எப்படிப்பட்ட சூழலிலும் நல்லமல் செய்வார், எந்த ஃபித்னாவுடைய சூழலிலும் அவர் நல்லவராக இருப்பார். எந்த ஃபித்னாவுடைய சூழலிலும் நல்லவர் நல்லவர் தான், கெட்டவர்கள் கெட்டதன்மை உள்ளவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் போனாலும் அவர் பாவம் செய்வார். அதனால்தான் முந்தைய காலத்திலே ஒரு மனிதர் இருந்தார், அவர் பெரும்பாலும் அன்பன்பவர், அன்பன்பன் ஐயன் நினைக்கிறேன். அவருடைய வேலை மக்களுடைய பொருட்களை திருடுவது, பார்சல்களை பக்கத்தில் இருக்கின்ற பொருட்களை, ஒரு தூக்கி கொண்டு போகின்ற பொருட்களை இப்படி ஒரு கொக்கி போன்ற ஒரு ஒரு ஒன்றை வைத்துக் கொண்டு அப்படியே கொலுகி அந்த கம்பால் கொடை கம்பு பிடியின் பிடியை போன்ற ஒன்றால் அப்படியே எடுப்பார். காபத்துல்லாவிலே தவாப் செய்கின்றவர்கள் பொருட்களையும் திருடுவார், காபத்துல்லாவை சுற்றி கொண்டு தவாப் செய்து கொண்டு திருடுவார். அப்படிப்பட்ட திருடர் நபியவர்கள் சொன்னார்கள், அவன் அந்த திருடுவதற்கு பாதிக்கக்கூடிய அந்த அசா கோலுடன் நரகத்தில் இருக்க கண்டேன். காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் போனாலும் கெட்டவர் கெட்டவர் தான், நல்லவர் எப்படிப்பட்ட பாவ சூழலுக்கு போனாலும் நல்லவராகத்தான் இருப்பார். ஒரு சஹாபி அரச மாளிகைக்கு போகிறார், இரண்டு பக்கத்திலும் பெண்களை அரைகுறை நிர்வாணமாக நிறுத்தி அவர்கள் அந்த சஹாபியை கெடுக்க பார்த்தார்கள், அவருடைய ஈமானை பறிக்க பார்த்தார்கள். அவர் தீனுக்காக வேண்டி தாவத்துக்காக வேண்டி போனார், அல்லாஹ்வை பற்றி பேச போனார். அப்பொழுது அவர் ஏறிட்டும் அந்த பெண்களை பார்க்கவில்லை என்ற வரலாறு பதிக்கப்பட்டிருக்கிறது. ஈமான் உறுதியா, எந்த நேரத்திலும் எதையும் நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம், இஸ்லாத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால் கண்ணியமான சகோதரிகளை தாய்மார்களை சகோதரர்களே, இந்த காலம் இருக்கிறது, எத்தனை வயதில் மௌத்து வரும் சொல்ல முடியாது, எந்த நிலைமையில் வரும் சொல்ல முடியாது. எப்படி வாழ்கிறோமோ அதுதான் மௌத்து, மௌத்துடைய நேரத்தில் நமது வாயில் வரும். எதை அதிகமாக பேசுகிறோம் அதுதான் வரும். அதனால் நபி சொன்னார், ஒரு சஹாபி கேட்டார், எப்பொழுதும் விடாமல் செய்யக்கூடிய ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், லா யஸாலு லிஸானுக ரக்பம் மின் ஜிக்ரில்லாஹ், உங்களுடைய நாவும் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய விக்கிரால் நனைந்திருக்கட்டும், அல்லாஹ்வுடைய விக்கிரை செய்து செய்து உங்களுடைய உமிழ்நீர் சுரக்கட்டும். விக்கிரோடு மௌத்தாகுவதற்கு ஒரு இமாம், முன்னே காலத்து ஒரு இமாம் சக்கராத் ஹாலில் இருக்கிறார். சக்கராத் ஹாலில் இருக்கும் பொழுது அவருடைய மகள் வருகிறார், மகள் பக்கத்திலிருந்து அழுகிறார். மகள் அழுகின்ற பொழுது தந்தை கேட்டார், ஏன் அழுகிறாய், இல்லை நீங்கள் மௌத்தாக போறீங்க வாப்பா நினைச்சு அழுகுறேன், ஏன் நீ கவலைப்படணும், மௌத்தாகக்கூடியவங்களுக்கு நாங்க ஆறுதல் சொல்வோம், நோயாளிகளுக்கு நாங்க ஆறுதல் சொல்வோம். நீங்க பயப்பட வேணும், அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்வான், அவளுக்கு நல்ல முடிவை தருவான், அவட மௌத்த அல்லாஹ் லேசாக்குவான் என்று நாங்க யாசின ஓதுவோம், துவா செய்வோம். ஆனா அவரு பிள்ளைக்கு ஆறுதல் சொல்றாரு. சக்கராத் ஹால்ல இருக்கிற வாப்பா மகளுக்கு ஆறுதல் சொல்றாரு. மகள் ஏன் பயப்படுறாய்? எங்கட இந்த வீட்டுல எத்தனை குரான் நான் ஓதி முடிச்சிருக்கேன்னு தெரியுமானது, எத்தனை தடவை குரான் முடிச்சிருக்கேன்னு தெரியுமானது. மகள் சொன்னா, தெரியா நீ அதேமா குரான் ஓதுவீங்க, ஆனா எனக்கு எத்தனை தடவைன்னு தெரியா. மகள்கிட்ட சொன்னார் அவரு, இந்த வீட்டுல மட்டும் நான் 4000 தடவை குரான் முடிச்சிருக்கிறேன். 4000 தடவை, ஒரு வருடத்துக்கு ஒரு குரான் முடிக்காதவர்கள் இருக்கிறோம், ரமலானில் மாத்திரம் குரான் ஓதக்கூடியவர்கள் இருக்கிறோம், குரானோடு தொடர்பு இல்லாதவர்கள் இருக்கிறோம், சூரா ஃபாத்திஹா கூட மனனம் இல்லாமல் பிழையோடு பாடமாக்கி இருக்கிறோம், குரானுடைய தொடர்பை துண்டித்து இருக்கிறோம். கண்ணியமான இந்த இமாம் சொல்கிறார், 4000 தடவை முழு குரானை ஓதி முடித்திருக்கிறேன் என்று குரானை ஓத ஆரம்பித்தாராம். குரான் ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுதே ரூஹு பிரிந்ததாம். இதுதான் வாழ்க்கை, எதோடு இருப்போமோ அதோடுதான் மௌத்து வரும், எந்த எதை பேசுவோமோ அதுதான் வாழ்க்கையே வரும். அடிக்கடி என்ன வார்த்தை, சூசன வார்த்தையா? மௌத்துடைய நேரத்தில் சூசனம் வரும், சூசனம் வரும். யாரையாவது பற்றி குறை பேசுகின்ற பழக்கமா, மௌத்துடைய நேரத்திலும் அதை பற்றி குறை பேசிக் கொண்டுதான் மௌத்தாகும். எப்பொழுதும் வியாபாரம் துனியா துனியா என்று அழைக்கிறோமா, வியாபாரம் தான் அந்த வார்த்தையில் வரும். எத்தனை பேர் நமக்கு களிமா சொல்லி தந்தாலும் நம்முடைய அமல் தான் அங்கு பயனளிக்கும். மௌத்துக்கு தயாராகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்பொழுது நாம் சிந்திப்போம், நம்முடைய ஈமானுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் ஓரளவு நம்மை வசதி தந்திருக்கிறான், காணி பூமிகளை தந்திருக்கிறான், நம்மளுக்கு விவசாய பூமிகளை தந்திருக்கிறான், குழந்தைகளை தந்திருக்கிறான், போதிய அளவு நல்ல வருமானத்தை தந்திருக்கிறான். கண்ணியமான இப்படி கிடைத்தும் நாம் அல்லாஹ்வுக்காக என்ன செய்தோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நாம் என்ன செய்தோம்? நம்முடைய மௌத்துக்கு பின்னால் கபரிலே நமக்கு பயனளிப்பதற்கு என்ன செய்தோம்? இன்று உலகத்திலே கண்ணியமான சகோதரிகளை, தாய்மார்களே, சகோதரர்களே, உலகத்தில் எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகலாம், ஆடம்பரமாக வாழலாம், எளிமையாக வாழலாம், நடுத்தரமாக வாழலாம், எந்த வாழ்க்கையா இருந்தாலும் நம்முடைய முடிவு எப்படி அமைகிறதோ அதை பொறுத்துதான் கபர் அமையும், அதை பொறுத்துதான் கபர் அமையும். ஆடம்பரமாக சுகண்டியாக வாழ்வதனால் மௌத்து சுகண்டியாக அமையாது. அப்படி இருந்தால் நும்ருதுக்கு நல்ல மௌத்து கிடைத்திருக்க வேண்டும், ஹாரூனுக்கு நல்ல மௌத்து கிடைத்திருக்க வேண்டும். உலகத்திலே பெரிய பணக்காரன், செல்வத்தை வைத்து மௌத்தை முடிவு செய்ய முடியும் என்றால் ஹாரூனுக்கு தான் உலகத்தில் மிக நல்ல முடிவு கிடைத்திருக்க வேண்டும், மிக நல்ல முடிவு, அழகான முடிவு. அவன் செத்தானா உயிரோடு இருக்கிறானா, அப்படிப்பட்ட ஒரு கேவலமான முடிவு. பகசஸ்னாபிகியோ விதாரையிலாம் துளி வாங்கினோம் பூமிக்குள், இந்த குப்பை கொட்டப்படுகிறது துளி வாங்கப்பட்ட இடத்தில், அல்லாஹ் கேவலமான முடிவை கொடுத்தான். துனியா கிடைக்கிறது அதற்கு நன்றி இல்லையா, முடிவு மோசமாக அமையும். ஃபிரவுனுக்கு ஆட்சி இருந்தது, அவன் அதை நியமத்தாக பாதிக்கவில்லை, அல்லாஹ் அழிவை கொடுத்தான். அதே நேரம் ஃபிரவுனுடைய மனைவி பெண்களுடைய பகுதிக்கு மிக சிறந்த உதாரணம், ஹைருன் நிசாஇ அர்பா, பெண்களில் சிறந்தவர்கள் 4 பேர். அந்த 4 பேரில் முதலாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு முன்னருக்கும் அந்த ஃபிரவுனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, தலை சிறந்த பெண்கள் 4 பேரில் முதலாம் இடம் அடையக்கூடிய இந்த ஆசியா நாயகி ஃபிரவுனுடைய மனைவியாக இருந்து கொண்டு ஈமான்தாரியாக இருந்தார். தன்னை இரட்சகன் என்று வாதிடக்கூடியவனுக்கு மனைவியாக நீ இரட்சகன் இல்லை என்று வாதிட்டார்கள். அல்லாஹ் தான் இரட்சகன், அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வேன், உனக்கு செய்ய மாட்டேன், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன், உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கணவனுக்கு சவால் விட்டு வாழ்ந்த ஒரு பெண்மணி தான். அந்த பெண்ணே துஆவிலே சொல்லி காட்டுகிறார்கள் ஃபிரவுனுடைய அநியாயத்தை, நஜ்ஜினி மின் ஃபிரவுன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமி ழாலிமீன், இப்னி லி இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் ரப்பே உனக்கு அருகாமையில் உன்னுடைய சன்னிதானத்தில் உன்னுடைய அருளில் எனக்கு ஒரு வீட்டை கட்டு, மாளிகையை கட்டு. சொந்த வீட்டில் நிம்மதி இல்லை, சொந்த வீட்டில் எனக்கு கஷ்டம், கணவனால் தொந்தரவு, சித்திரவதை, உனக்கு உன்னுடைய ரஹ்மத்தில் உனக்கு பக்கத்துடைய சகவாசத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டிட்டா, ஃபிரவுனுடைய அமளிக்கு மலிகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்தும் என்னை பாதுகாரு, அநியாயக்காரருடைய அநியாயங்களிலிருந்தும் என்னை பாதுகாரு என்ற அந்த பெண் துவா கேட்டு அந்த ஈமானோடும் அந்த இபாதத்தோடும் அந்த பத்தினித்தனத்தோடும் வாழ்ந்த பெண்ணை நபியவர்கள் சொன்னார்கள் சிறந்த பெண் பட்டியலிலே பெயரெடுத்தார்கள். கொடியவனுடைய மனைவி, கெட்டவனுடைய மனைவி, ஒரு கெட்ட ஒரு மனிதனுடைய மனைவிக்கு தீனை பின்பற்ற முடியும் என்றிருந்தால் அந்த கெட்டவனுடைய வீட்டுக்குள் முஸ்லீம் வீட்டில் ஏன் நாம் இன்னும் தீனை பின்பற்றவில்லை, முஸ்லிமான வீட்டில் ஏன் தொழுகை இல்லை, முஸ்லிமான வீட்டில் ஏன் குர்ஆன் பூசி பிடிக்கிறது, முஸ்லிமான வீட்டில் ஏன் இப்படியான நல்லுபதேசங்கள் நடக்கக்கூடிய சபைகள் இல்லை, முஸ்லிமான வீட்டில் ஏன் பாவங்களும் இசைகளும் பாடல்களும் கேட்கிறது. கனிமனுளே, அந்த சூழலே நல்ல பெண் என்ற பட்டியலில் அந்த பெண் சேர்ந்தார்கள் என்றால் நமக்கு என்ன தடை இருக்கிறது, நமக்கு என்ன குறை இருக்கிறது? சிந்திப்போம். நம்முடைய வீட்டு சூழலை ஈமானியத்தான சூழலாக மாற்றுவோம். இதுதான் நமக்கு நிம்மதி. இப்படியான சூழலுக்குதான் நல்ல மையத்துகள் நமக்கு சந்தர்ப்பம் மவுத்து கிடைக்கும். கனிமன், எதை எப்படி கழிக்கிறோமோ அப்படித்தான் நோக்கு வரும். சக்கராத்திலும் அதைத்தான் நமது நப்பு தேடும். எதை அதிகமாக காதுக்கு வாங்குகிறோமோ அதுதான் சக்கராத்தில் நமக்கு தேவைப்படும். எதை பேசுகிறோமோ அதுதான் தேவைப்படும். எதை பார்க்கிறோமோ அதுதான் தேவைப்படும். யூசுப் பின்னூர் அமத்துள்ளாலே அவர்கள் ஒரு சம்பவம் சொல்வதாக நான் ஒரு இடத்தில் பார்த்தேன். அவருடைய காலத்தில் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் ஒரு தந்தை ஓடி வருகிறார். பதறிக்கொண்டு ஓடி வந்து வீட்டுக்கு அதரத்தை கூட்டிக் கொண்டு போய் என்னுடைய பிள்ளை 6-7-8 வயதுக்கு உட்பட்ட பிள்ளை சக்கராத் ஹாலில் குடிக்கிறது. அந்த பிள்ளைக்கு ரூஹு வெளியாகவும் இல்லை, ரூஹு உடம்புக்குள்ள இருக்கிறதும் இல்லை, தொண்டக்குழியில தடமாறுது. ரூஹு போறதுக்காவது துவா செய்யுங்க, அதுல நிம்மதியா மௌத்தாகட்டும் என்று கவலையோட ஒரு ஓடி வந்து சொல்றாரு. யூசுப் பின்னூர் ரஹமத்துல்லாஹி துவா கேட்கிறாங்க. யூசுப் பின்னூர் யூசுப் லுத்தியானவி ரஹமத்துல்லாஹி, ரெண்டு பேரில் ஒருவர் பெரும்பாலும் பின்னூர் ரஹமத்துல்லாஹி, அவர் துவா கேட்டார். அவர் ஓதினாரு, பிள்ளைக்கு ஓதி பார்த்தாரு, துவாக்களை விக்கிரங்களை ஓதினாரு. பிள்ளையுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. சின்ன குழந்தை, பருவ வயது அடையாத பிள்ளை, சிறிய குழந்தை. யூசுப் ரஹமத்துல்லாஹி கேட்டாங்களாம், இந்த பிள்ளைய நீங்க இரவைக்கு எப்படி தூங்க போடுவீங்க, உங்களோட குழந்தை எப்படி தூங்க போடுவீங்க? அவங்க சொன்னாங்களா, உண்மையை சொல்ல வேண்டிய கட்டம், பொய் சொல்ல முடியாது, அந்த நேரத்தில் பொய் சொல்றதுக்கு மனசு வராது, புள்ளோட நிலைமை அப்படி. அவங்க சொன்னாங்களாம், இரவைக்கு நாங்க மியூசிக்கோட ஒரு பாட்டை போடுவோம், அந்த புள்ள தூங்கும். சொன்னாங்களா யூசுப் ரஹமத்துல்லாஹி, உடனே அந்த பாட்டை போடுங்கன்னு. அந்த பாட்டை போடுங்க, எல்லாரும் தடமாறினாங்க. சக்கராத் ஹாலில் பாட்டு போடவா? எங்களுடைய வீடுகளில் இந்த சாதனங்கள் யாருக்காவது சக்கராத் வந்தா தான் ஓப்பாகும், யாருக்காவது நோய் வந்தா தான் நோப்பாகும், மையத்து விழுந்தா தான் இந்த சாதனங்களுக்கு ஓப்பு. மையத்து நடக்கக்கூடிய அந்த காலத்தில் மட்டும், கல்யாணம் கொண்டு வந்தா மையத்து நேரத்தில் போடாதத்தெல்லாம் சேர்த்து கலா செய்வோம். கனிமணி, இதெல்லாம் முசீபத். இதாண்டுக்கு எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை. நயவஞ்சகம், கணவன் மனைவிக்கு விசுவாசம் இல்லை, மனைவி கணவனுக்கு விசுவாசம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு விசுவாசம் இல்லை, பெற்றோருக்கு முன்னால் நடிப்பு, பின்னால் ஒரு தவறு, பாவம், குற்றம் என்று வாரது நயவஞ்சகம் வளர்ந்துட்டு உள்ளம் இருட்டடைஞ்சிச்சு. அந்த சத்தங்களும் காட்சிகளும் இந்த வீட்டு சூழலை நேரங்களை பாலாக்கக்கூடிய விஷயங்கள், என்னோட ஆயுள் அழிக்கக்கூடிய விஷயங்கள். கனியமணே, செய்ய வழி இல்லை. என்ன இந்த டைம்ல பாட்டு போட சொல்றீங்க? இல்லை போடுங்க, அவனோட பிள்ளைக்கு ரூம போகணும்னா பாட்டை போட்டாங்களாம். அந்த புள்ள அந்த பாட்டையும் இசையையும் கேட்டுக்கொண்டுதான் மூத்தாயிட்டார். சின்ன பிள்ளைய தூங்க போடுறதுல உள்ள பக்குவ குறைபாடு அந்த பிள்ளைய சக்கராத பாதிக்கும். குழந்தை, கன்னியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஒரு மிக மோசமான சூழல் எங்களோட வீட்டில் இருக்குமா? எங்களோட வீட்டில் ரஹ்மத்தை எதிர்பார்க்க முடியாது, அல்லாஹ்வுடைய உதவிகள் எதிர்பார்க்க முடியாது. எப்பயுமே ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டிருக்கும், ஏதாவது நோய் இருந்து கொண்டிருக்கும், ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கன்னியமானவர்களே, அந்த அமைப்புல முதலாவது எங்களுடைய ஈமான் தீர்ந்திருந்த வேண்டிய கட்டம் இருக்கிறோம். எங்களோட ரப் அல்லாஹ் எங்களை எங்கிருந்து எங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம். சிறு பிராயத்தில் குழந்தையாக, அதுக்கு முன்னால் நாங்கள் தாயுடைய வயிற்றில், அதுக்கு பின் அதுக்கு முன்னால் ஆழமுள்ள அருவாகல, இப்படியா அல்லாஹ் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக மாறி இந்த ஒரு கட்டத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். தாய்மார்களாக, இளம் யோதிகளாக, வாலிபர்களாக, வயோதிபர்களாக அல்லாஹ் கொண்டு வந்து வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கின்ற முறைப்படி வாழ்றதுல தான் எங்களுக்கு வெற்றி இருக்குது, தீன்ல தான் வெற்றி இருக்குது. அதுக்கு முதலாவது பிரதான எங்களுடைய ஈமான், விசுவாசம் உறுதியாகும். ஈமான் சீராயினா தான் அமல் சீராகும். கண்ணியமான சகோதரி தாய்மார்களே, ஈமானுடைய பலகீனம் இன்னைக்கு வாழ்க்கையில வெளியாகுது. சின்ன ஒரு கஷ்டம் வரும் பொழுது நாங்கள் அல்லாஹ்வோட பகச்சு கொள்றோம். சின்ன ஒரு சோதனை வரும் பொழுது தகாத வழிமுறைகள் நான் கையாள்றோம். ஏதாவது முசீபத்துகள் வரும் பொழுது, ஏதாவது என்ன வாழ்க்கை நெருக்கடிகள் வரும் பொழுது ஹராமான வழிகளுக்கு இறங்குறோம். சின்ன ஒரு பொருளாதார பிரச்சனையா வட்டிக்கு கொடுக்கிறோம், வட்டிக்கு எடுக்கிறோம். கனிமன்றைக்கு வட்டி இல்லாத ஒரு வீட்டை காட்ட முடியுமா? ஓட்டுகின்ற வாகனம், எத்தனை பேருடைய வாகனம், சொந்த வாகனம், ஏசி போட்டு அழகா உட்கார்ந்து போறோமே, எல்லாமே பேங்க்ல வட்டி லோன். தின்ற அரிசி மணி சுத்த ஹலான்னு சொல்லலுமா? லோன் எடுக்காம வயல் செய்யறதுன்னு பேர் அந்த அந்த வட்டி என்ன? கனிமனை சாப்பிடுற ஒரு குடி சோறு கூட இன்னைக்கு ஹலாலா ஆக்கி கொள்ள இல்லாம இருக்கிறாங்க. ஏன்? விரலுக்கு ஏற்ற வீக்கம் இல்லை. எங்கட வசதிக்கு ஏற்ற முறையில வாழ்றதுக்கு யாரும் ஏழைகள் இல்லை. எங்கட வசதிக்கு மாதிரி எங்கட வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுக்கு எங்களுக்கு எல்லாம் அலங்கரித்து தந்து கொண்டுதான் இருக்கிறோம். தேவைக்கு மேல் நிச்சயமாகத்தான் நாங்கள் ஆடம்பரத்தை எதிர்பார்க்கிறோம். தேவைக்கு மேல ஒத்த 10 லட்சம் இருக்குது, சொந்த பணம் கையில கேஸ் இருக்குது. இவருக்கு ஏழும் 10 லட்சத்துக்குள்ள ஒரு சாதாரணமான ஒரு வாகனத்தை முழு பணம் கொடுத்து வாங்க. இவர் 10 லட்சத்தை வச்சு கொண்டு இவர் 75 லட்சத்துடைய வாகனத்தை வாங்க ஆசைப்படுறாரு. இதுதான் நடக்குது. 20 லட்சத்தை வச்சுக்கொண்டு 50 லட்சத்துடைய வாகனத்தை வாங்குறாரு. கட்டிக்கொள்ள முடியல. 30 லட்சம் கட்டி முடிஞ்சு, 35 லட்சம் கட்டி முடிஞ்சு, 15 லட்சம் தான் கட்ட இருக்குது, அல்லது 65 லட்சம் கட்ட இருக்குது. மொத்தமாக பேங்குக்கு போன வாகனங்கள் எத்தனை, பேங்குக்கு போன வயல்கள் எத்தனை, பேங்குக்கு போன வீடுகள் எத்தனை? என்ன காரணம்? எங்கட தகுதிக்கு ஏற்ற வாழ்க்கை இல்லாம மேல போறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை பாருங்க எப்படி இருந்துச்சு. நபியாவோட வாழ்க்கை, நபியாவோட அல்லாஹ் கேட்டான் முழு மலைகளையும் சங்கமாகி தரவா. மக்கா மதினாவுடைய முழு மலைகளையும், உஹத் மலை மட்டும் இல்ல, முழு மலைகளையும் சங்கமாகி தரவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பானம் சங்கமாச்சு மட்டும் இல்ல, நீங்க போற இடத்துக்கெல்லாம் மலை உங்களோட வரும். நபி நடக்கிற இடத்துக்கெல்லாம் மலை வரும், தங்க மலை. எப்படி வாழ்க்கை? ஓம்னு சொல்லி இருந்தா கிடைக்கும். ஆம் சாயா அல்லாஹ் கிடைச்சிருக்கு. ஆனா கண்ணியமானவர்களே, நபி அவங்க நடுத்தர வாழ்க்கையை கையாண்டாங்க. ஏன்? எங்களை வழி காட்டுறாங்க. எளிமையான வாழ்க்கை, ஏழ்மை வேற, எளிமை வேற. ஏழ்மைன்றது வசதி குறைவு, எளிமைன்றது வசதி இருந்தாலும் நடுத்தர வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண வாழ்க்கை, ஒரு நாள் பசி, ஒரு நாள் சாப்பாடு, யாழ் உனக்கு நன்றி செலுத்தி உன்ட்ட கேட்டு பெற்றுக் கொள்வேன். இது நபியவங்களுடைய அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை. எனக்கு அல்லாஹ் இருந்து தருவான். எத்தனை நாள் பசியோடு கழிச்சிருக்கிறாங்க, உறங்கி கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அவட பாய் ஈச்ச ஓலைகள் அழைத்த நாறுகள் செய்யப்பட்ட பாய், தலையணைக்கு உள்ள கூட பஞ்சு இல்லை, ஈச்ச நாறுகள், ஈச்ச நாறு தான் தலைவான அந்த தலையணை. உமரவில்லாத வாரம் ஒரு தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உறங்கி படுத்தெழுந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி பாயுடைய அச்சுக்கடலாம் மேல பற்றிருக்குது, பாயுடைய அடையாளங்கள் பற்றி பதிஞ்சிருக்குது. உமரலை நான் அழுகுறான். உமரலை அழுதுட்டு யார் சூழல்லா, இந்த கிஸ்ரா கைசர் ரோம் பாரசீகத்துடைய மன்னர்களை பாருங்க, எப்படி வாழ்றாங்க, எவ்வளவு சுகண்டியா வாழ்றாங்க. ஏன் நீ இவ்வளவு கஷ்டப்படணும், ஏன் இப்படி எளிமையான வாழ்க்கை வாழணும், நீங்க எவ்வளவுக்கு வாழலாமே யார் சூழல்லா. நபி அவங்க சொன்னாங்க, உமர் எனக்கும் துனியாக்கும் என்ன சம்பந்தம், எனக்கு இந்த துனியாக்கும் என்ன சம்பந்தம், நான் ஒரு பிரயாணி போல வந்திருக்கிறேன், கொஞ்சம் இடத்துல ஓய்வெடுப்பேன், போய் சேர்ந்துருவேன். அதே தான் கண்ணியமானவர்களே, நபி அவங்க எங்களுக்கு சொன்னாங்க, குன்ஃபி துன்யாக்க அன்னக கரீப். ஒரு ஊருக்கு ஒரு பயணி வாராரு, ஒரு ஊருக்கு ஒரு பிரயாணி வாராரு, ஒரு வேலையை, ஒரு வேலை செய்யறது, ஒரு வேலையை நிவர்த்தி செய்யறதுக்கு. அந்த வேலை முடிஞ்சோடனே போயிடுவாரு. அந்த ஊர்ல வீடு வாங்குற வேலையை, வீடு கட்டுற வேலையை பார்க்க மாட்டாரு. ஒரு பயணம் போறோம், வெளிநாடு போறோம், நிரந்தரமா அங்கே இருக்கிறது இல்லை. சிலர் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி விதிவிலக்கு. சிலர் 10 வருஷமா வெளிநாட்டுல, 20 வருஷமா, சிலர் மையத்தே அங்க. அந்த அளவு துணியா தேவை, பொருளாதாரம் வசதி தேவை, குடும்பத்தை மறந்த சம்பாத்தியம். எனவே சம்பாதிக்கிறது என்பது, சம்பாதிக்கிறது என்பது மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கிறது. மனைவி மக்கள் அந்த துணியாவை நான் கொடுத்து அனுபவிக்கிறத கண்ணால பாக்குறது. மனைவி மக்களை பிரிஞ்சு வருஷக்கணக்கில், அது ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம், வெளிநாட்டுல இருப்பாங்கண்டா, சம்பாதிக்கிறவருடைய நோக்கம் என்ன அனுபவிக்கல. சிலர்கள் நாட்டுக்குள்ள 2 பெருநாள்களுக்கு தான் வீட்டுக்கு போகக்கூடிய நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இலங்கைக்குள்ள தொழில் செய்யறாங்க, கடைகள் செய்யறாங்க, தொழிற்சாலை நடத்துறாங்க. 2 பெருநாட்களுக்கும் இடையில வரக்கூடிய ஒரு டிசம்பர் லீவ்ல மட்டும்தான் ஊருக்கு போறாங்க. அவ்வளவு துணியா. இவங்களை நான் கேவலப்படுத்தி சொல்லல, ஆனா துணியாவுக்கு பின்னால் அலையிறது கேவல். அலந்த ரிஷிக்கு குடும்பத்தை பிரிஞ்சி நிரந்தரமா அங்க அலங்கி காலத்தை வீணாக்குறதுன்றது கேவல். கண்ணியமானவர்களே, அது நபியுடைய வாழ்க்கை, சஹாபாக்களுடைய வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை. அபுபக்கர் 4 கடையுடைய சொந்தக்காரர், இன்னும் கருத்துப்படி 8 கடை. எப்படி வாழ்க்கை இருந்துச்சு? இன்னைக்கு மக்கா மதீனாவுக்கு போனா மதீனாவுடைய பூமி மக்காவுடைய சஹாபாக்கள் வாழ்ந்த இடம் என்று சொல்லி ஒரு ஆடம்பரமான ஒரு சஹாபியுடைய வீடுன்னு சொல்லி ஏதாவது வைக்கப்பட்டிருக்கிறா? இல்ல. எங்களுக்கு அல்லாஹ் இப்படி தந்தும் கனியமான சவர்களை தாய்மார்களே, இந்த தீனுடைய விடய குறைபாடு செய்வோம்டா. எங்களை போல நஷ்டவாளிகள் யாரும் இல்லை. எங்களை ஈமான சீராக்குவோம். எங்களுக்கு அல்லாஹ் அலங்கரித்து தருவான், ஹலாலாக தருவான். சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் கணவன்மார்களை பஜாருக்கு அனுப்பும் பொழுது சொல்லி அனுப்புவாங்களாம், நீங்க ஹலால சம்பாதிச்சுட்டு வாங்க, என்ன செஞ்சாவது பணம் தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. யாரை ஏமாத்தியாவது, யாரு யாருக்கிட்ட களவெடுத்தாவது எனக்கு கொண்டு தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களாம், ஹலாலா கொண்டு வந்தாங்க, ஹராம் கொண்டு வந்துடாதீங்க. ஹராமா கொண்டு வந்தீங்கண்டா நாங்க நரக நெருப்ப தாங்க மாட்டோம். எந்த உடம்பு ஹராத்துல வளருமோ அது நரகம் போகும். ஹராத்தை நாங்க தாங்க மாட்டோம், நீங்க ஹலால கொண்டு வாங்க. உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மனைவி கணவன்ட்ட சொல்லுவாங்களாம், ஏன் நீங்க நல்லா சம்பாதிக்க கூடாது, அதிகமா சம்பாதிக்கலாம் எங்களுக்கும். ஏண்டா, மத்த சஹாபாக்கள் சம்பாதிச்சு மக்களுக்கு நல்ல உதவி செய்யறாங்க, சாப்பாடு போடுறாங்க, விருந்து கொடுக்கறாங்க, ஏழை எளியவங்களுக்கு உணவு கொடுக்கறாங்க. இப்படி நாங்களும் கொடுக்கணுமே, நாங்களும் நல்ல மக்களுக்கு உணவு கொடுப்போம், விருந்து கொடுப்போம். கணவனை சம்பாதிக்கிறதுக்கு அனுப்பக்கூடிய மனைவி தீனுடைய ஒரு காரணத்தை முன் வைக்கிறான், நல்ல அமலம் முன் வைக்கிறான். விருந்தோம்பல், விருந்து கொடுக்கிறதுக்கெண்டே கணவனை கூட சம்பாதிக்க சொல்றான். இன்னைக்கு நாங்க சொல்றோம், நாங்க கணவரை விரட்டுறோம், கணவன் மனைவிய விரட்டுவார் வெளிநாட்டுக்கு. போ, நீ இல்லாத்தையும் பரவாயில்ல, நான் இருப்பேன், நீ போ. கணவனை விரட்டுறாங்க, உள்நாட்டு தொழில் சம்பாத்தியம் போதாது, வெளிநாட்டுக்கு போங்க. கணவன் சொல்ற உள்நாட்டுல சம்பாதிச்சு கொஞ்சம் போதுமாக்கி கொண்டு உன்னோட சந்தோஷமா வாழ நான் தயாருந்து. மனைவி சொல்ற இல்ல போங்க, என்னத்துக்கு வீடு கட்டணும், என்னத்துக்கு காணி வாங்கணும், என்னத்துக்கு வாகனம் வாங்கணும், என்னத்துக்கு இப்பதான் பிள்ளைக்கு 6 வயசு சீதனம் கொடுக்கணும், குழந்தைக்கு 6 வயசு இப்பே சீதனம், நீங்க யாரும் தவறா எடுக்க கூடாது. சம்பாதிக்கிறதையும் ஈமானோட நினைச்சுக்கொள்வோம். தீனுக்கு என்னத்துக்கு சதக்கா கொடுக்க, என்னத்துக்கு ஜகாத்து கொடுக்க, என்னத்துக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய, கபருக்கு தேட, சொர்க்கத்துல மாளிகை, அரசுக்கு கீழே நிழல், ஒவ்வொன்றையும் தீனை நினைச்சுக்கொள்வோம். வீட்டு சூழல்ல இபாதத்துடைய நிலைமை, தொழுகையுடைய நிலைமை என்ன, தொழுகையுடைய நிலைமை என்ன? கண்ணியமான சகோதரிகளை தாய்மார்களே, எத்தனை தொழுகைகள் எங்களுக்கு நேரத்துக்கு தொழுகப்படுது, எத்தனை தொழுகைகள் தொழுகிறோம் இல்லை? பரலான தொழுகையுடைய நிலைமை என்ன? தொழுகை இல்லாத இஸ்லாத்துல பங்கு இல்லை. தொழுகை இல்லாதவர்கள் இஸ்லாத்துல இஸ்லாத்துடைய பார்வையில் உடம்பிருக்குது தலை இல்லாத உருவம், முண்டம் போல ஒரு முண்டத்து தொப்பான வாழ்க்கை. இப்படி வாழ்ந்து கொண்டு எப்படி சந்தோஷத்தை நிம்மதிய செழிப்பான வாழ்க்கை எதிர்பார்க்க முடியும்? இபாதத்துல மோசடி, கனிமாடே பரலான தொழுகைகள், முன் சுண்ணத்துகள், பின் சுண்ணத்துகள், பின்னால் துஹா காலை பொழுது சொல்லக்கூடிய தொழுகை பரக்கத்தை ஏற்படுத்தும். அதே போன்று விட்டு கடல் இல்லாத மௌத்து கிடைக்கும். இப்படியான தொழுகைகள் தொழுகப்படுதா? தஸ்பீஹ் தொழுகைகள், கனிமனே இப்படியான இபாதத்துடைய லைனை சிந்திப்போம், யோசிப்போம் கொஞ்சம் வாழ்க்கையை. தொழுகைகளுக்கு எது தடையா இருக்குது? வீட்டுல என்ன சாதனங்கள் தடையா இருக்குது? ஏன் காலையில் எலும்பேலாம் இருக்குது? தாமதித்து தூங்குறோம். தாமதித்து தூங்குறதுக்கு என்ன காரணம்? வீட்டுடைய சூழல்ல எங்களை உறங்க வைக்கிறதுக்கு அந்த சாதனங்கள் தடையா இருக்குது, எங்களை தூக்கத்துக்கு தடையா இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே, எனவே தொழுகையுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே, தொழுகையுடைய விஷயத்துல மிக பக்குவமாக நடந்து கொள்வோம். சஹாபாக்கள் சஹாபி பெண்கள் தொழுகையில கவனமா இருந்தாங்க. அபுபக்கருடைய மனைவி தொழுது கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் அசஞ்சாங்க, கொஞ்சம் லேச அசஞ்ச உடனே அபுபக்கர் அலியல்லாஹு அதட்டினாங்க. இன்னைக்கு துனியாவுடைய விஷயத்துல அதட்டுறோம், சமைச்சு தரலன்னு அதட்டுறோம், எனக்கு உடுப்பு கழுவி தரல் என்று அழற்றம் ஏசுறம், ஏதாவது சொன்ன வேலையை செய்யல என்று ஏசுறம் கணவன்மார்கள். ஆனா பெண்களுடைய வீட்டாருடைய தொழுகை விஷயத்துல ஏசியவர்கள் கண்டித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? பிள்ளைகளை கண்டித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? கண்ணியமான சவர்களை தாய்மார்களே, வீட்டுடைய சூழலை சீரர்கள் தொழுகையை முதலாவது முதல் கட்டத்தில் உயர்த்தி வைப்போம். தொழுகை இல்லாத வீட்டில் அல்லாவுடைய ரஹ்மத்திற்கு சந்தர்ப்பம் கிடையாது. குரான் ஓதுகின்ற வீட்டில் கயிறுகள் உண்டாகும். குரான் எங்கு ஓதப்படுமோ அங்கு ஹைர்கள் பெருகும். அபூ ஹுரைரா கருத்து, ஒரு ஹதீஸுடைய கருத்து, எந்த வீட்டில் குரான் ஓதப்படவில்லையோ அங்கு கெடுதிகள் உண்டாகும், அங்கு முசீபத்துகள் உண்டாகும், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும், குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு வரும், குடும்பத்துக்குள்ளே பிளவுகள் உண்டாகும், குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் ஆகும். குரான் ஓதுவோம் அதிகமாக. எத்தனை பேருக்கு குரான் சரளமாக ஓத தெரியும்? சிந்திப்போம். சில சின்ன விஷயங்கள் அந்த வாழ்க்கையில இல்லை, குரான் எத்தனை பேர் சரளமாவது தெரியும்? எங்கு பிறட்டி தந்தாலும் பிழை இல்லாமல் ஓத தெரியுமா? எந்த சூறாவை தந்தாலும் ஓத முடியுமா? எத்தனை சூறாக்கள் மனநம்? ஆனால் உலகத்துடைய விடயங்கள் எத்தனையோ பாடம், எத்தனை விடயங்கள் பாடம், மன்னிக்க வேண்டும், எத்தனை பாடல்கள் பாடம், எத்தனை பேருடைய உலகளாவிய அடிப்படையிலிருக்கின்ற வரலாறுகள் பாடம், நடிகர்களுடைய, நடிகைகளுடைய, விளையாட்டு வீரர்களுடைய வரலாறுகள் பாடம், நபியுடைய வரலாறு, நபியருடைய வரலாறு, நபியுடைய குடும்பத்தை பற்றிய தகவல்கள், மனைவி மக்களை பற்றிய தகவல்கள், சஹாபி பெண்களை பற்றிய தகவல்கள், யார் யாருடைய மகள், யாருக்கு எத்தனை பிள்ளைகள், எத்தனை வருடம் வாழ்ந்தார்கள், என்னென்ன சேவைகள் செய்தார்கள், யாருக்கு தெரியும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எத்தனை ஹதீஸை அறிவித்தார்கள் தெரியுமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் தெரியுமா? எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் தெரியுமா? அந்தந்த குழந்தைகளுடைய கணவன்மார்களை சரியாக தெரியுமா? கண்ணியமானவர்கள், இந்த வரலாறுகளை படிப்போம். வீட்டில் இப்படியான சூழல்களை உருவாக்குவோம். இப்படியான சூழல்களை பிள்ளைகளுக்கு மத்தியில் உருவாக்கினால் நல்ல பிள்ளைகளை உருவாக்கலாம். அடுத்ததாக கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, வீட்டு சூழலிலே ஷைத்தானுடைய எந்த ஊசலாட்டங்களையும் நமது வீட்டிலிருந்து வெளியாக்கக்கூடிய ஒரு முயற்சியை மேற்கொள்ளும். அதுதான் இந்த நவீன சாதனங்கள். நவீன சாதனங்கள் தான் எங்களுடைய ஆயுள் அப்படி அழிக்குது. அதில் எப்படி ஹேண்ட்போனாக இருக்கலாம், அது லேப்டாப்பாக இருக்கலாம், அது கம்ப்யூட்டராக இருக்கலாம், அது டெலிவிஷனாக இருக்கலாம், அது ரேடியோவாக இருக்கலாம். நல்ல விடயங்கள், தீனுடைய விடயங்கள் வேறு விடயம். நல்ல பேச்சுக்கள், பயான்கள், குரான் திலாவத்துக்கள், இஸ்லாமிய இசை இல்லாத கசீதாக்கள் வேறு விடயம். கண்ணியமான சகோதரிகளை, தாய்மார்களே, இந்த சாதனங்களின் ஊடாக அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்வோம் என்றிருந்தால் எம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் ஆகும், சந்தோஷம் இல்லாமல் ஆகும். இன்றைக்கு ஆகப்பெரிய ஒரு முசீபத்தாக மாறி இருக்கிறது இந்த நவீன சாதனங்கள். நவீன சாதனங்கள், மொபைல் போன். இன்றைக்கு படிப்பை பற்றியும் கவனம் இல்லை, கணவனுக்கு மனைவியை பற்றி கவனம் இல்லை, மனைவிக்கு கணவனை பற்றி கவனம் இல்லை. நீங்க தவறா இருக்க கூடாது. சிலருடைய கணவன் மனைவியே இந்த போன் தான். யாரும் தவறா இருக்க கூடாது. கணவனை மதிப்பது போனுக்கு அடுத்ததுதான், லேப்டாப்புக்கு அடுத்ததுதான், இந்த சாதனங்களுக்கு அடுத்ததுதான் கணவனுடைய பேச்சுக்கு மதிப்பு. ஏதாவது காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம், கணவனுக்கு ஏதாவது பணிவிடை செய்ய வேண்டிய கட்டமா, அந்த காட்சியை முடித்து விட்டுத்தான் பணிவிடைக்கு வருகிறோம். நபியுடைய ஹதீஸ்படி சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தாலும் அடுப்பங்கரையில் இருந்தாலும் கணவன் கூப்பிட்டால் ஓடி வாருங்கள், கணவன் கூப்பிட்டால் உடனே என்னவென்று கேளுங்கள், கணவன் அழைத்தால் பதில் கொடுங்கள். இப்படி இருக்கும் பொழுது சாதனங்கள் நமக்கு தடையாக இருந்தால் எப்படி கண்ணியமான சகோதரிகளை, தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியை பார்க்க முடியும்? அதே போன்று இந்த குடும்ப பிரிவுகள், குடும்பத்தோடு உள்ள தொடர்புகள் சந்திப்பதற்கும் இந்த சாதனங்கள் காரணமா இருக்குது. எத்தனை அனாச்சாரங்களுக்கு இந்த சாதனங்கள் காரணமா இருக்குது. அதில் குறிப்பாக இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இது போன்ற சாதனங்கள் இன்றைக்கு இளம் யுவதிகள், இளைஞர்களுக்கு மத்தியில் சர்வ சாதாரணமாகிவிட்டது. ஃபேஸ்புக்கிலே ஊரிலே அழகான முறையிலே உடுத்திருக்கிறார்கள், ஒழுக்கமான ஆடையோடு இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய சமூக வலைத்தளங்களை பார்த்தால் அவருடைய உண்மையான முகம் வெளியாகிறது. அவருடைய என்ன ஆடம்பரமான கவர்ச்சியான போட்டோக்களை பதிவிடுகிறார்கள். இதுவெல்லாம் கண்ணியமான சகோதரிகளை, தாய்மார்களே, எங்களுடைய பிள்ளைகளுடைய, இளம் யுவதிகளுடைய எதிர்காலத்தை பாழாக்கும். எத்தனை பேருடைய வாழ்க்கை இதெல்லாம் உடைந்திருக்கிறது, எத்தனை பேருடைய குடும்பம் பிரிந்திருக்கிறது. அந்த ஒரே ஒரு காரணம், வீட்டுக்கு வந்தால் போனை நோண்டுவதுதான் வேணும். வீட்டுக்குள் நான் இருந்தாலும் என்னை கணக்கில்லை, என்னை மதிப்பதில்லை. பக்கத்திலே கணவனை வைத்துக் கொண்டு, கணவர் மனைவி அவர் வேறு யாரோடு என்ன உருவாடி கொண்டிருக்கிறார், எழுத்து மூலம் செட் பண்ணி கொண்டிருக்கிறார். மனைவி வைத்துக் கொண்டு கணவன் வேறு யாரோடு தொடர்பில் இருக்கிறார். சகாத தொடர்புகள், பாரிய அசம்பாவிதங்கள் இந்த சாதனங்கள் அழைப்படுகின்றன. கண்ணியமான சகோதரரே, தங்களை இந்த சூழலை ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வருவோம். அந்த நிலைமையில் மௌத்து வந்து அந்த சாதனத்தை யாராவது அப்படியே கண்டால் நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய மையத்தை சொல்வார்களா? நம்முடைய போனில் இருக்கின்ற விடயங்களை, ஆடியோக்களையும் வீடியோக்களையும் யாராவது பிளே பண்ணி பார்த்தால் நம்முடைய மையத்தை துப்புவார்களா இல்லையா காரணம்? எனவே இந்த விடயங்களை திருந்துவோம். இந்த நேரங்களை பாலடிக்கக்கூடிய விடயத்திலே இந்த சாதனங்கள் மிக மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. பிள்ளைகளுக்கு போட்டுக் கொடுக்கிறோம் கார்ட்டூன் என்ற பெயரில், விளையாட்டு கேம்களை போட்டுக் கொடுக்கிறோம், கேம் விளையாடி விடுகிறோம். பிள்ளைகள் விளையாட்டுத்தனமாகத்தான் விளையாடுகிறார்கள். அவருடைய மூளையை பாதிக்கிறது, அவர்களை பின்னால் மந்த புத்தி உள்ளவர்களாக மாற்றுகிறது, கண் கோளாறு உள்ளவர்களாக மாற்றுகிறது, பாரிய நோய்களுக்கு ஆளாகிறார்கள், மன அழுத்தங்களுக்கு ஆளாகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் யார்? இந்த பெற்றோர்கள் விட்ட அந்த செல்லமான சுதந்திரம். இதை கட்டுப்படுத்துவோம். எனவே நபி அவர்கள் அவருடைய பேர குழந்தை ஒரு ஈட்டம்பழத்தை எடுத்து, சதக்காவுடைய ஒரு ஈட்டம்பழத்தை எடுத்து, ஹராமான ஒரு ஈட்டம்பழத்தை எடுத்து வாயில் போட்ட பேர குழந்தையுடைய கை வாயிலே கையை விட்டு எடுத்து வெளியே துப்ப சொன்னார்கள் என்றால் அந்த அளவு பிள்ளைகளை பக்குவமாக வளர்த்திருக்கிறார்கள், கட்டுப்பாட்டோடு வளர்த்திருக்கிறார்கள். அதுக்கு தாய்மார்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஓத சொல்லுகின்ற தாய் குரானை கையில் வைத்துக் கொண்டுதான் பிள்ளை ஓத செல்ல வேண்டும். தொழு என்று சொல்லுகின்ற தாய் முசல்லாவை கையில் எடுத்துக்கொண்டுதான் தொழ செல்ல வேண்டும். படி என்று சொல்லுகின்ற தாய் ஏதாவது புத்தகத்தை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டுதான் பிள்ளையை படிக்க சொல்ல வேண்டும். அந்த காட்சிகளை பார்க்காதே என்று தடுக்கின்ற தாயின் தந்தையும் அவர்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு தடுத்தால் தான் பிள்ளை செய்யும், இல்லாவிட்டால் பிள்ளை முன்னால் நடிக்கும் பின்னால் மாறு செய்யும். என இந்த சூழல்களை வீட்டிலிருந்து மாற்றுவோம், வீட்டிலிருந்து குரானுடைய ஓசைகளை வெளிப்படுத்துவோம். நபி அவர்கள் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே போகின்ற பொழுது அபு மூசா ரலியல்லாஹுடைய வீட்டு வாசலிலே போகின்ற பொழுது குரானுடைய ஓசை கேட்கிறது. பாதையில் செல்பவர்களுக்கு வீட்டில் குரான் ஓதுகின்ற ஓசை. நபி அவர்கள் நின்று அந்த இடத்துல நின்று கொண்டு குரான் ஓதுவதை ரசித்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள். குரான் இறங்கிய நபி கேட்டு விட்டு போய்விட்டார்கள். அடுத்த நாள் சொன்னார்கள், அபு மூசா நேற்று இரவு நீங்கள் என்னை கண்டிருக்க வேண்டுமே, நான் உங்களுடைய குரானுடைய ஓசையை செவிமடுத்துக் கொண்டிருந்தேன். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய கிராத்தை கேட்டீர்களா யார் சொல்லலாம் என்று பெரும் பாக்கியமாக கருதினார்கள். அப்ப என்ன சொல்ல வருகிறோம், மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே, எமது வீடுகளில் என்ன சத்தம் இப்பொழுது கேட்கிறது? மன்னிக்க வேண்டும், சில விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும். மறைத்து பேசுவதற்கு நமக்கு நம்முடைய அமானிதம், நமது வீடுகளுக்கு நேரம் மாறி நேரம் கொள்கை விடுபட்டால் பரவாயில்லை, குரான் விடுபட்டால் பரவாயில்லை, விக்கிர் விடுபட்டால் பரவாயில்லை, உறவினர்களை சந்திப்பது விடுபட்டால் பரவாயில்லை, சில குடும்ப வைபவங்கள் விடுபட்டால் பரவாயில்லை, அங்கு போகின்ற காட்சிகள் விடுபடக்கூடாது. தொடராக செல்கின்ற என்ன விடயம் என தெளிவாக சொல்ல நான் பின்வாங்குகிறேன். அந்த தொடராக அது இந்த குடும்பத்தை பிரிக்கிறது. ஒரு தாய் மகனுக்கு கால் பண்ணியிருக்கிறார், கல்யாணம் விடுத்து கொடுத்த பிறகு புது பெண்ணாக சென்ற அந்த வீட்டுக்கு தன்னுடைய மகள் மாமி வீட்டில் இருக்கின்ற மகளுக்கு கால் பண்ணி போனில் கேட்கிறாராம், உன்னுடைய மாமி வீட்டில் உன்னைய கொடுமைப்படுத்துறாங்களாமா? மாமி கேட்கிறான், உன்னோட மாமி வீட்டில் கொடுமையா, உனக்கு உன்னை வளைக்கிறாங்களா, உனக்கு சித்திரவதை செய்கிறாங்களா? மகள் சொன்னாவாம், இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது மாமி, மாமியார நல்லம் இல்லை. அம்மா சொல்கிறான், நான் சொல்ல வார விஷயம் என்ன, இது உண்மையை நடந்த உறுதியான விஷயம், இது யாரு எங்க கேட்டன்றது எனக்கு தெரியும். அப்படி எனக்கு தெளிவாக தகவல் இருக்கு. ஒரு உதாரணம் போதும், இந்த காட்சிகள் என்னோட வாழ்க்கையில் எப்படி ஊடுருவதுன்னு பாருங்க. அவ சொல்லியிருக்கிறா, அவ சொல்லியிருக்கிறா, இல்லம்மா மகள்கிட்ட சொல்ற அம்மா, இல்லம்மா ஒரு நாடகம் ஒன்று பார்த்தேன். அம்மா சொல்றா மகள்கிட்ட, ஒரு நாடகம் பார்த்தேன், அந்த நாடகத்தில் மருமகளுக்கு மாமியார் சொல்ல கொடுக்குறாமா, அந்த நாடகத்தில் நடக்கிற மாதிரி உனக்கும் சொல்ல நடக்குதோ சரியானுதான் கால் பண்ணினேன். எப்படி போகுது வாழ்க்கை? காட்சிகளை பார்த்து தான் வாழ்க்கை போகுது. ஒரு நடிகரை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நடிகரை போல மனைவியோடு நடக்க பார்க்குறோம். அவன் சில இந்த மனுஷியாரங்களுக்கு நடிக்கிறான், கோடிக்கணக்கு பணம் எடுக்கிறான், நாங்கள் ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு செலவழித்து பார்க்குறோம், எங்களோட பார கரண்ட் பில்லுகள் அறவாசி அதுக்கு தான் போகுது. ஆனால் நாங்களோட வாழ்க்கையை வீணாக்கிறோம். பெண்கள் கண்ணியமானவர்களை முன்மாதிரி சஹாபி பெண்கள், எங்களுடைய முன்மாதிரி நபியவங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய முன்மாதிரிகள் முன்னே சாலையான பெண்கள், இந்த பெண்கள் தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி, அவங்களோட வரலாறு சாதாரணமாக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த காட்சிகள் நமக்கு மத்தியில் இன்றைக்கு பரவலாக வாழ்க்கையை சீர்குலைத்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, பெண்களை அதிகமாக நான் நரகத்தில் கண்டேன். நபி அவங்க தெளிவாக சொன்னாங்க, பெண்களுக்கு ஒரு புத்திமதியாக சொன்னாங்க, அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்க, சதக்காக்களை கொடுங்க, அல்லாவுடைய பாதையில செலவழிங்க, என்ன நீங்க நரக நெருப்பங்களை நூற்று கொள்ளுங்க, அணைத்துக் கொள்ளுங்க என்ற கருத்தை சொன்னாங்க. ரெண்டு காரணம் சொன்னாங்க, ஒன்று கணவனுக்கு நன்றி கட்ட முறை நடக்கிறவங்க, அடுத்தது வாய திறந்தா திட்டுறீங்க பத்வா செய்றீங்க, வாய திறந்தா மக்களுக்கு ஏசுறது பத்வா செய்யறது, பிள்ளைகளை திட்டுறது மக்களுக்கு ஏசுறது பத்வா செய்யறது, சாபம் விடுறது, இந்த ரெண்டு காரணமும் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும். கண்ணியமான சகோதர ஜனன், நாலு பேர் சேர்ந்தா இன்னும் நாலு பேரை பத்தி பேசிட்டு தான் பிரியும், செய்யற அமலை கொஞ்சம் அதையும் மற்றவங்களே கொடுக்கிறோம். நஷ்டவாளி யாருன்னு கேட்டான் அறியவங்க, நஷ்டவாளி யார், நன்மைகள் மலை போல கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஆனா அவனோட நன்மைகள் எல்லாம் அழியும். எப்படி அழியும்? முறைப்பாடு வரும். இவர் என்னை குறை பேசியிருக்கிறார், என்னை கேவலப்படுத்தியிருக்கிறார், எனக்கு அடிச்சிருக்கிறார், என்னுடைய இரத்தத்தை ஓட்டியிருக்கிறார், என்னை மானபங்கப்படுத்தியிருக்கிறார், என்னுடைய சொத்தை திருடி இருக்கிறார், என்னுடைய இந்த பிரச்சனைக்கு இவர் தான் காரணம் யாழ்லா என்று முறைப்பாடு செய்கின்ற பொழுது அல்ல நன்மைகள் எடுத்துக் கொடுப்பான். நன்மைகளை எல்லாம் எடுத்தபடியே அவர்களுக்கு பங்கு போடுவான். போட்டு 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 நம்முடைய ஹஜ்ஜா இருக்கலாம், உம்ராவா இருக்கலாம், கொள்கை குரான் சதக்கா தான தர்மம் எல்லாமே அழியும். மற்றவர்களுடைய உரிமையில் கை வைத்தால் நன்மை அழியும். மனித உரிமை மீறலுடைய விபரீதம் நன்மை அழியும். நன்மை முடிந்து விட்டால் அவர்களுடைய பாவங்கள் நமக்கு சுமத்தப்படும். இது தெளிவான ஹதீஸ். நன்மைகள் முடிந்து கொடுக்க முடியாத பொழுது அவர்களுடைய பாவங்களை நாம் சுமக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். நமது நாவுகளை பேணுவோம். நபி அவர்கள் சொன்ன வார்த்தைதான், நீங்கள் ஒரு சகாபியுடைய நாவை பிடித்து சொன்னார்கள், அந்த நாவை காட்டி சொன்னார்கள், நாக்கு இதை கட்டுப்படுத்திக்கொள், இதை கட்டுப்படுத்திக்கொள். இது இதனுடைய விபரீதத்தால் மக்கள் நரகத்தில் வீசப்படுவார்கள். இதனுடைய அந்த பெருபேறு தான் மக்கள் அதிகமாக நரகத்தில் செல்வார்கள் என்ற ஒரு கருத்தை நபி அவர்கள் சொல்லியிருக்கார்கள். எனவே நாவை பேணுவோம். ஆயிஷா ரலியல்லாஹுன்னா சஃபியா என்ற இன்னொரு மனைவியை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள். சின்ன ஒரு வார்த்தை, கேவலமான வார்த்தை அல்ல, உண்மையே சொன்னார்கள். உன்னுடைய மனைவி சஃபியா கொஞ்சம் குள்ளமானவர்கள், கட்டையானவர்கள், உயரம் குறைந்தவர்கள் என்ற கருத்தை சொன்னார்கள். கொஞ்சம் ஷோர்ட், அது பட்ட பேர் வைக்கல, உண்மையே சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா இந்த வார்த்தையை கடல்ல கலந்தா கடல் நீர் அப்படியே மாசடைஞ்சிரும், பழுதாயிரும், அப்படியே நாறி போயிரும். கடல்ல எவ்வளவு பெரிய கடல், உலகம் முழுக்க கடல் பரப்பு தான் கூட, என்ன உலகத்துடைய பரப்புல மூணில் இரண்டு பங்கு கடல். தன்னிமன் அந்த கடல் நீர் இந்த வார்த்தை ஒன்றால மாறும் என்றா எத்தனை வார்த்தைகள் பேசுறோம், பேசுற வார்த்தைகள் பலிக்கும். பெண்களுக்கு நாம் பேசக்கூடிய திட்டக்கூடிய வார்த்தையை நமக்கு பலிக்கும். பிற பெண்களை திட்டங்கின்ற நமதுக்கு அந்த அந்த பதுவா மேலே போகும், பதுவா செய்கின்ற அந்த பதுவா மேலே போகும். பொருத்தம் இல்லாவிட்டால் கீழே வந்து பதுவா செய்தவரும் மீதே அது பலிக்கும், அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் வாய்களை பேணுவோம், அகலாத்தை உண்படுவோம், நற்குணங்களை உள்ளங்களை விசாரப்படுத்துவோம், வஞ்சகங்களை களைவோம், வைராக்கியங்களை களைவோம். இந்த சபையில் இருக்கின்ற எல்லா பெண்களும் மனசில் கையை வைத்து கேளுங்கள், எங்களுக்குள்ளே யார் யாரோட பகை இருக்கிறதோ நான் இன்றிலிருந்து அந்த பகையை களைந்து விடுவேன். உள்ள பரிசுத்தம் இல்லாமல் பொருத்தம் போக முடியாது. தூய்மையான உள்ளத்தில் வந்தவரை தவிர வேறு யாருக்கும் எந்த பயனும் கிடைக்காது. சொத்து செல்வம் குடும்பம் பணம் பட்டம் பதவி கௌரவத்தை தராது. உள்ளம் தூய்மையா இருந்தால் தான் கண்ணியம். ஒரு சஹாபியை பார்த்து நபியவர்கள் சொன்ன மூன்று நாட்கள் தொடர்ந்து சொன்னார்கள், சொர்க்கவாதி, இப்பொழுது ஒரு மனிதர் போவார் அவர் சொர்க்கவாதி, உங்களுக்கு மத்தியாக ஒரு மனிதர் போவார் அவர் சொர்க்கவாதி. மூன்று நாளும் சாதி நபி ஒக்கா சொல்லிதான் போனார்கள். பின்தொடர்ந்தார்கள் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போயவுடைய வீட்டில் மூன்று நாள் தங்கினார்கள். அவருடைய விசேஷமான அமலை நோட்டமிட்டார்கள். உங்களை சொர்க்கவாதி என்று நபியவர்கள் சொல்லியிருக்கார்கள், என்ன அமல் செய்கிறீர்கள்? அவரை நோட்டமிட்ட வகையில் பெரிய அமல் ஒன்றும் இல்லை. அவர் இரவு சுபவுக்கு கொஞ்சம் முன்னால் எழும்புகிறார், வளமையான தாஜி தொழுகிறார், சுபவுக்கு போகிறார். அவருடைய இரவு கூற வணங்கினாரா இல்லை, இரவு கூற குரான் ஓதினாரா இல்லை, வளமையான தூக்கம் எழும்புகிறார், விவாதம் செய்கிறார். மூன்றாவது நாள் கேட்டார், நபியவர்கள் உங்களை சொர்க்கவாதி என்று சொன்னார்கள், மூன்று நாள் உங்களுடைய வீட்டில் தங்கி நான் நோட்டமிட்டேன், விசேஷமாக எதையும் காணவில்லை, சொல்லுங்கள் உங்களுடைய நல்ல அமல் என்ன, சொர்க்கத்தை நன்மாராயமாக பெற காரணமான அமல் என்ன? அந்த மனிதர் சொன்னார், சாஹிப் நபி அக்காசின் பேர் வந்திருக்கிறது. அவர் சொன்னார், நான் பெரிய அமல் ஒன்றும் விசேஷமாக செய்வதில்லை, வளமையான அமல்களை பேடுதலாக செய்கிறேன். ஆனால் நபி அவர்கள் இதை வைத்து சொன்னார்கள் தெரியாது, என்னுடைய உள்ளம் பரிசுத்தம். எதை வைத்து சொன்னார்கள்? இரவில் தூங்குகின்ற பொழுது, உறங்குகின்ற பொழுது படுக்கையிலே அமர்ந்து தலையணையிலே தலையை வைக்க முன்னர் என்னுடைய உள்ளத்தோடு நான் பேசி என்னுடைய உள்ளத்தில் யாரை பற்றி கோபம் குரோதம் பொறாமை வஞ்சகம் பழி தீர்க்கும் எண்ணம் இருக்குமோ அவர்களுடைய வஞ்சகங்களை கலத்து சுத்தப்படுத்தி விட்டு தான் நான் உறங்குகிறேன். யாரை பற்றி என்னுடைய உள்ளத்தில் கெட்டெண்ணம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது, பொறாமை கிடையாது. இதை வைத்துத்தான் அது சொன்னார்களோ தெரியாது. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உண்மையிலே இதை வைத்துத்தான் சொல்லி இருப்பார்கள், இதைத்தான் அந்த சொர்க்கத்துக்கு காரணமாக நபி அவர்கள் சொல்லி இருப்பார்கள். எனவே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோம். எவ்வளவுதான் இபாதை செய்தாலும் உள்ளத்திலே மற்றவர்களை பற்றிய குரோதமும் வஞ்சனமும் இருந்தால் அமல்கள் அழியும். பொறாமை நன்மைகளை விறகை நிரப்பெரிப்பது போன்ற எரிக்கும் என்ற அர்த்தம், அமல்களை எப்படி அழித்துவிடும். எனவே இந்த சபை முடிந்த பிறகு பணிவான வேண்டுகோள். பெருநாட்களுக்கு மட்டுமல்ல, இப்படியான சபைகள் முடிந்த பிறகும் ஒவ்வொருவருக்கு இடையிலே சலாம் கொடுத்து முசாபகா செய்து நாம் ஒருவருக்கு ஒரு பரஸ்பர மன்னிப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்றால் இந்த சபையிலே மிகப்பெரிய ஒரு பிரயோசனமாக அதை இருக்கலாம். அடுத்ததாக கண்ணியமான சகோதரி தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பிரதானமான ஒரு பச்சினித்தனத்தின் ஒரு அடையாளம், நம்மை மற்றவர்களுடைய பித்தனாக்களை விட்டும் பாதுகாப்பதற்குரிய ஒரு சின்னம் தான் இன்று ஹிஜாபுடைய பர்தாவுடைய விடயம். நான் இறுதியாக அந்த விடயத்தை எடுத்தேன், எல்லா சகோதரிகளும் பயனடைய வேண்டும் என்று. கண்ணியமான பலர் பல கருத்தை சொல்கிறார்கள். நம்முடைய சில சகோதரர்கள், மன்னிக்க வேண்டும், யார் என்ன நினைத்தாலும் பிரச்சனை இல்லை, மூடியிருக்கின்ற பெண்களை திறக்க வைக்க முயற்சிக்கிறார்கள். ஏனென்று தெரியவில்லை, பெண்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு என்ன ஆசையோ தெரியாது அவர்களுக்கு. பெண்களுடைய முகத்தை பார்த்து ரசிப்பதற்கு பிரயத்தனம் காட்டுகிறார்கள், பத்திரிகைகளில் எழுதுகிறார்கள், உங்களுடைய அழகை காட்டிக்கொண்டு வாருங்கள் அழைக்கிறார்கள். மூடி தன்னுடைய கௌரவத்தை பாதுகாக்கின்ற பெண்களை திறப்பதற்காக ஆய்வு செய்கிறார்கள், திறக்க சொல்கிறார்கள். என்ன காரணம் யாருக்கு? பெண்ணை பார்க்க ஏன் ஆசை உனக்கு? உனக்கு ஹலாலான மனைவி இல்லையா? பார்ப்பதற்கு பெண்களை திறக்க வைக்க கட்டுரை எழுதுகிறார்கள், பெண்களை திறக்க வைக்க புத்தகம் எழுதுகிறார்கள், பெண்களுடைய முகத்தை பார்த்து ரசிக்க ஆய்வு செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மிக கவலையோடு சொல்கிறேன் நான், இந்த ஹிஜாப் என்பது இஸ்லாத்தில் உள்ள விடயம், இஸ்லாம் வலியுறுத்தும் விடயம். ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. ஒரு சில சில்லறை சான்றுகளை வைத்து புத்தியை பாதித்து விளக்கங்களை சொல்லி சமூகத்தை குழப்புகின்றவர்களுக்கு நான் பணிவாக வேண்டுகிறேன். பெண்களை பார்க்கின்ற ஆசையை தடுமாறுகிறீர்களா அல்லது மார்க்கத்தை பேசுகிறீர்களா? மறைப்பதிலே பெண்கள் எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள். நபியுடைய மனைவிமாருக்குத்தான் மறைக்க சொல்லியிருக்கிறது, மற்றவர்களுக்கு தேவையில்லை என்றால் அப்ப உலகத்திலே நபிமார்களுடைய மனைவி, நபியவர்களுடைய மனைவியோட மற்ற பெண்கள் உத்தமிகளா? நபியவர்களுடைய மனைவிகளை விட மற்ற பெண்கள் ஈமான்தாரிகளா? நபியுடைய மனைவிகளை விட மற்ற பெண்கள் என்ன பரிசுத்தமானவர்களா? பத்தினித்தனமான பெண்களை மறைக்க சொன்னின் என்றால் யார்? மூமிங்களுடைய பெண்கள், மூமிங்களுடைய பெண்கள் என்று சொல்லப்படுவது யாரு? மனைவியுடைய பெண்கள், மனைவிமார்கள், மக்கள், பிள்ளைகள் என்று சொல்லப்பட்ட ஆயத்தங்களை கண்ணுக்கு விளங்குவதில்லையா? ஏன் சிறப்பதிலே ஆசை காட்டுகிறீர்கள்? ஏன் பெண்களுடைய முகத்தை பார்க்க அவ்வளவு போட்டி போடுகிறீர்கள்? மன்னிக்க வேண்டும், இது யாருக்கு மாற்ற கருத்து இருந்தால் கண்ணியமான நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் இதை மூடுகின்ற பெண்களை திறக்கின்ற பாணியில் நீங்கள் செயல்படாதீர்கள். அதனுடைய சுய விருப்பம் கனிமன்ற. இந்த பித்தனாவுடைய காலத்தில் இமாம்களுடைய ஆய்வுடைய சுருக்கமான முடிவு என்ன? பித்தனாவுடைய காலத்தில் மூடுவது கட்டாயம், திறக்க வேண்டிய கட்டங்களை அனுமதித்திருக்கிறார்கள். பெண்கள் பெண் வைத்தியர்களும் செல்ல வேண்டும், துறை சார்ந்த வைத்தியர்கள் இல்லையா? ஆண்களிடம் வைத்தியத்துக்கு திறக்கலாம். ஒரு சாட்சி கோர்ட்டிலே ஒரு வழக்கு கேசா, சாட்சிக்கு முகத்தை காட்டலாம். ஏதாவது குற்றம் சம்பந்தப்பட்ட விடயமா, அந்த இடத்தில் மாத்திரம் காட்டலாம். விமான நிலையத்தில் காட்ட முடியுமா? காட்டலாம். கண்ணியமர்களே, இப்படியான சில விடயங்களுக்கு அனுமதி இருக்கிறது. இந்த பெண்தான் ஆண் துணையில், இந்த பெண்தான் ஒரு வியாபார கொடுக்கலாம் செய்கிறாரா? அந்த வியாபாரத்தில் ஒரு சாட்சி வேண்டுமா? இன்னாரிடம் வாங்கினேன், இன்னாருக்கு விட்டேன், அந்த இடத்தில் மாத்திரம் தேவை கேட்ட அளவு காட்டலாம். கண்ணியமர்களே, திறக்கத்தான் வேண்டும் என்று ஆய்வு எழுதுகின்ற ஸ்ரீதேவிகளை ஏன் திறக்க வைக்கிறீர்கள்? அந்த பெண்களை பார்த்து உங்களுக்கு என்ன கூடுகிறது கேட்கிறேன் உங்களிடம். இஸ்லாத்தியை கேவலமாக பேசுகிறீர்கள். பர்தா என்பது, ஹிஜாப் என்பது பெண்களுக்குரிய சித்திரவதை அல்ல, பெண்களுடைய மரியாதைக்கு ஒரு வித்து. பெருமதியான வஸ்தைத்தான் ஒழிப்போம், பெருமதியான வஸ்தைத்தான் மறைப்போம். பெருமதியான வஸ்துக்கள், மாணிக்கக்கள் மறைந்திருக்கிறது. தோண்ட வேண்டும் எத்தனையோ அடி, 100 அடி, 500 அடி, 1000 அடி தோண்ட வேண்டும். முத்து இருக்கிறது ஆள் கடலில், கடலடியில் செல்ல வேண்டும். எனவே கருங்கல்லும் செங்கல்லும் மண்கட்டிகளும் பாதைகளில் அடிபடும். என்னுடைய பெண்களை மறைக்க சொல்கிறதா இஸ்லாம்? பெருமதியானவர்கள் என்னை பர்தாவுடைய உங்களுடைய மனசோடு நீங்க பேசுங்கள். கண்ணியமானவர்கள், உங்களுடைய நீங்கள் வெளியில் செல்கின்ற பொழுது உங்களை பார்த்து ஆண்கள் பரிகாசம் செய்யலாம், உங்களை பார்த்து ஏதாவது என்ன நையப்பிடிக்கலாம். அவர்கள் ஏன் பேசுகிறார்கள் என்று சிந்தியுங்கள். நீங்கள் மூடி சென்றால், நீங்கள் உங்களை முழுமையாக மூடின அனைவரையும் நான் உங்களுக்கு பணிவாக முன்வைக்கிறேன். என்னுடைய கருத்தை திணிக்க வரவில்லை, பணிவாக முன்வைக்கிறேன். நீங்கள் பாதையிலே பாதுகாப்பாக நிம்மதியாக போக வேண்டுமா? நீங்கள் உங்களுடைய பிரயாணங்களை நிம்மதியாக மேற்கொள்ள வேண்டுமா? நீங்கள் எங்கும் உங்களுடைய நிம்மதியோடு பாதுகாப்போடு பயணிக்க வேண்டுமா? இந்த ஹிஜாப் பர்தா உங்களுக்கு ஒரு கேடயம். இதை நீங்கள் மனசோடு பேசி இதை நீங்கள் ஆரம்பியுங்கள். பர்தா போட்டால் குடும்பத்தில் யாரோடு பேச முடியாது, ஆண்களோடு பேச முடியாது, ஒரே தடவை நிப்பாட்ட முடியாது, கூச்சம் இருக்கும். அதை கட்டம் கட்டமாக நிறுத்துவோம். மகரம் பேணப்பட வேண்டும், மகரமான ஆண்கள் யார், மகரமான பெண்கள் யார், படிக்க வேண்டும் சவரிகளை தாய்மார்களை. இந்த மகரம் பேணப்படாதது என்று பெரிய சீரழிவை உண்டாக்கி இருக்கிறது. உறவினர் நெருங்கிய உறவினர்களை கூட அந்த சாட்சி பெரிய மாட்டுடைய மக்கள் அல்லது கணவன் மனைவிடைய சகோதர சகோதரிகளை பற்றி கேட்கப்பட்ட பொழுது கூட நபி அவர்கள் மௌத்துக்கப்பட்டார்கள். மௌத்துக்கொன்று பயங்கரமானது. எனவே இஜாப் அதை பாதுகாக்கும். நீங்கள் மூடினால் உங்களோட குடும்பத்தில் பேசுகின்ற ஏதோ பழக்கம் என்ற அடிப்படை பேசுகின்ற அந்த மகரம் இல்லாத ஆண்கள் பேச்சை குறைப்பார்கள், அவர்கள் தானாக குறைப்பார்கள். உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழல் ஏற்படும். எனது பர்தாவுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். கட்டம் கட்டமாக முன்னேறுங்கள். நீங்கள் இப்பொழுது மேலாக ஒரு அபாயா போடுகிறீர்கள், ஒரு ஸ்டாப்பை போடுகிறீர்கள். அதுக்கு கட்டம் கட்டமாக உங்களுடைய முகத்தை மூடுங்கள். இது உங்களுக்கு பாதுகாப்பு. உங்களுடைய அழகையும் கூட்டும், உங்களுடைய செழிப்பையும் கூட்டும், உங்களுடைய பாரிய நோய்களிலிருந்து பாதுகாக்கும். எத்தனை வெள்ளைக்கார நாடுகளில் இன்று ஆய்வு செய்திருக்கிறார்கள், பாரிய நோய் கிருமிகள் சொத்தாமல் இருப்பதற்கு முஸ்லீம் பெண்கள் அணுகின்ற ஆடை தேவை. பாரிய அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு, உடலியல் ரீதியான நோய்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு முஸ்லீம் பெண்கள் அணுகின்ற ஆடையை அணியுங்கள் என்று பல வைத்தியர்கள் கருத்து சொல்கிறார்கள். நவீன ஆடையே இல்லாமல் நடக்கின்ற நாட்டில் பேசுகிறார்கள். எனவே இதை மேற்கொள்வோம். என இறுதியாக ஒரு இரண்டு மூன்று நிமிடம் நான் மிக முக்கியமான விடயத்தை கவலையோடு சொல்ல வருகிறேன். பேசுகின்ற நான் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவன் அல்ல என்றிருந்தாலும் நான் இதை பேசுகிறேன். கண்ணியமான சகோதரி தமிழ், பெண்கள் என்ற அமைப்பிலே குடும்ப வாழ்க்கையில் பெரும் பங்கு வகிக்கிறீர்கள். ஆண்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்கிறீர்கள், ஆண்களை வழி நடத்துகின்றீர்கள். உங்களுடைய அபிப்பிராயப்படி இந்த விடயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். கண்ணியமான இந்த பிரதேசம், இந்த ஏரியா மாத்திரம் அல்ல, இந்த பகுதி பெரும் ஒரு பரப்பிலே மிகப்பெரிய ஒரு சமூக கொடுமை இன்று இன்னும் உயிரோடு இருக்கிறது. நீங்கள் என்ன நினைத்தாலும் நான் இதை தெளிவாக சொல்ல போகிறேன். ஒரு மூன்று நிமிடங்கள் கூடி போனால் ஐந்து நிமிடம் எனக்கு வழங்கப்பட்ட நேரம் இப்போது முடிகிறது. நான் ஐந்து நிமிடம் மேலதியமாக எடுப்பேன். மகரி அதானோடு அதானுக்கு முன்னால் வீடு சென்று விடணும். கண்ணியமான சகோதரிகளை தாய்மார்களே, அதுதான் ஈதன கொடுமை. இதற்கு நீங்கள் பெண்கள் ஒத்துழைக்க வேண்டும். பெண்கள் இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் கணவன் ஏதோ நல்ல புத்திமதிகளை கேட்டு வீட்டுக்கு வந்து சரி மகனுக்கு சீதனம் இல்லாமல் அந்த குடும்பத்தில் பொண்ணெடுப்போமே என்ற அபிப்பிராயம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்க எங்கட வீட்டில் எடுத்துத்தானே முடிச்ச, எங்கட மகனுக்கும் எடுக்கத்தான் வேணும். இப்படி சொல்கின்ற பெண்கள் 50% இருக்கிறார்கள். இப்படி சொல்கின்ற பெண்கள் கண்ணியமான சவரிகளுக்கான பெண்கள் ஒத்துழைத்தால் இந்த சீதனத்தை குழி தோண்டி புழைக்கலாம். இந்த சீதனத்துடைய கொடுமைகளை பாருங்க. எந்த ஊரில் எந்த பிரதேசத்தில் சீதன கொடுமை இருக்குமோ அந்த ஊரில் அதிகமான அல்லது சில அல்லது காவாசி பெண்கள் வெளிநாட்டில் நிச்சயம் இருப்பார்கள், நிச்சயம் இருப்பார்கள். அல்லது ஆண்கள் இருப்பார்கள், அல்லது வாலிபர்கள் வயோதிபம் வரைக்கும் இருப்பார்கள். எத்தனை வாலிபர்களை சந்தித்து குடும்ப வாழ்க்கையை பற்றி கேட்டால் கவலையோடு சொல்கிறார்கள், தங்கச்சி இருக்குது அதுல, தங்கச்சியை கரை சேர்க்காம எங்களுக்கு கல்யாண பேச்சே வீட்டிலே இல்லை. உங்களுக்கு தெரியாது வாலிபர்கள் கண்ணியமான தாய்மார்களை சகோதரிகளை, பெண்களும் இதுக்கு ஒத்துழைப்பனும். இப்படியான இந்த கொடுமையை நாங்கள் ஒழிப்போம். அது ஆர்ப்பாட்டம் செய்தல்ல, அது என்ன, அது ஊருக்குள்ளே என்ன ஊருக்குள்ளே ஊர்வலம் சென்றல்ல, மனதா இந்த கொடுமை ஒழிப்போம். எத்தனை பாவங்களை பண்ணிடுவார்கள் இளம் பெண்கள். நமது ஒரு சகோதரி அங்கு தூக்கிலிடப்பட்டார், மரணம் நிறைவேற்றப்படுது. குறைந்த வயதில் கூடிய வயதை போட்டு சென்ற பெண்மணி, அன்னை காலத்தில் இன்னும் ஒரு இளம் பெண்மணி வேறொரு சேர்த்திலே அகப்பட்டார். இந்த பெண்கள் எல்லாம் வெளிநாடு செல்வதற்காக, தங்கச்சியை கரை சேர்ப்பதற்காக, தனக்கு ஒரு வீட்டை கட்டுவதற்காக அங்கு சென்று எப்படி இருக்கிறார்கள்? அரபியர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அங்கு ஒழுக்கம் பேரப்படுகிறதா? எல்லா அரபிகளும் நல்லவர்களா? வீட்டில் வேலை செய்கின்ற வீடுகள் எல்லாம் நல்ல சுத்தமானவர்களா? அரபிகள் என்றால் எல்லோரும் உத்தமர்கள் அல்ல. அது காலம் முன்னேறி போய்விட்டது, உத்தம காலம் கழிந்து விட்டது. எனது பெண்களை எப்படி அங்கே நம்பி அனுப்பலாம்? இவ்வளவு காலம் வளர்த்த அந்த இளம் யுவதிகளை எப்படி அனுப்பலாம்? இதற்கு யார் காரணம்? எனது பெண்களை வெளிநாடுகளிலே சீரழிப்பதற்கு இந்த சீதனம் ஒரு காரணம். அதே நேரம் இந்த சீதனத்துடைய அடுத்த கொடுமைதான் எத்தனை பேருடைய நோய்க்கு காரணம். அண்மையோர் சகோதரர் பேசும் பொழுது சொன்னார், அவருடைய குடும்பத்தில் நடந்த ஒரு அநியாயத்தை அவர் முறையிட்டார். அவருடைய ஊர் பேர் சொல்ல மாட்டேன். அவருடைய அநியாயம் என்ன தெரியுமா? தாத்தாவுக்கு திருமணம் நடந்தது, வீடு கொடுத்தார்கள், வீடு கொடுத்தார்கள், வீடு கொடுத்து மோட்டர் பைக்கும் கொடுத்தார்கள். மோட்டர் பைக் கொடுத்து நாளைக்கு திருமணம். எப்படிப்பட்ட கல்லஞ்சக்காரர்கள் பாருங்கள், தன்னை பணத்துக்கு விற்கின்றவர்கள் இவர்கள். இவர்கள் தான் தன்னுடைய உடம்பையும் மானத்தையும் மரியாதையும் பைக்குக்கும் வீட்டுக்கும் பணத்துக்கும் விற்கின்றவர்களுக்கு சிறந்த உதாரணம். யாருக்கும் பயப்படாம தைரியமாக சொல்கிறேன், யாருக்கும் மாற்று கருத்தில் என்னை சந்திக்கலாம். பைசா வரைக்கும் இந்த மசிதில் தான் இருப்பேன். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் முறையாக பேசலாம். நான் சொல்வது பிழையாக இருந்தால், தவறாக இருந்தால் நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதை காட்டுகிறேன். தனிமணவர்களே, திருமணம் நாளைக்கு நடக்க இருக்கிறது. இன்று கோல் பண்ணி கேட்கிறால் எங்களுக்கு 500,000 கேஷ் தர வேண்டும். பைக்கும் கொடுத்து வீடும் கொடுத்து 500,000 கேஷ். இல்லாவிட்டால் திருமணம் நடக்காது. பிளாக்மெயில் பண்ணுகிறார்கள். துப்பாக்கியை தலையில் வைத்து திருடுகின்ற திருடனுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? கத்தியை நெஞ்சிலே வைத்து பணம் கேட்கின்ற திருடனுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம்? கேட்கிறேன், நாளைக்கு 500,000 வராவிட்டால் நாளை கடையை நடக்காது. இன்று இரவு வர வேண்டும். கடன் பற்றி வட்டி கெடுத்து 500,000 கொடுத்து அந்த நபரும் நோயாளியாகி, இதுவரைக்கும் நோயில்லாத தாயும் நோயாளியாகி, முடித்த திருமணத்தில் வாழவும் இல்லை, ஒரு மாதத்தோடு விட்டுவிட்டு போய்விட்டான். பைக்கை கொடுத்தானா, வீட்டை கொடுத்தானா, 500,000 கொடுத்தானா? கௌரவத்தோடு நல்ல வைவன். இது ஒரு நிகழ்வு. எனக்கு ஒரு எத்தனை பேர் விபச்சாரர்களை மாற்றுகிறது. வாலிபர்கள் உங்களுக்கு முன்னாள் பிள்ளைகள் 30 தாண்டி விட்டார்கள், உங்களுடைய மகன்மார்கள் 29 தாண்டி விட்டார்கள், 32 தாண்டி விட்டார்கள், தங்கச்சியை கரை சேர்க்க வேண்டும் என்று டை அடிக்கிறார்கள், தலைக்கு டை அடிக்கிறார்கள். கொழும்பிலே போய் ஹோட்டல்களிலே தேவை நிறைவேற்றுகிறார்கள். தெளிவாக சொல்கிறேன், உங்களுடைய ஊரில் நல்ல பிள்ளை உங்களுடைய மகன் தான், ஆனால் கொழும்புக்கு சென்று பெரிய ஊர்களுக்கு சென்று அவருடைய ஆசையை அவர் திட்ட முறையிலே வழியாக்குகிறார். உறுதியான தகவல்கள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த கொடுமையை விடுவோம். இந்த சீதன கொடுமைக்கு நாம் ஒரு முடிவெடுப்போம். ஒருவர் செய்து காட்டுவோம். என்னுடைய தாத்தாவுக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை, தங்கத்தையும் கொடுத்து முடித்தாலும் பரவாயில்லை, நான் எடுக்காமல் முடிப்பேன், நான் ஆம்பிள்ளை என்று காட்டுவோம். நபியர்கள் அந்த சகாபிக்கிறார்கள், இருத்தமி சொல்லோ காசனின் ஹதீஸ், மாப்பிள்ளையே நீதான் மகர் கொடுக்க வேண்டும். மகர் கொண்டுமில்லை யார் சொல்லல, வசதி இல்லை, இல்லை மகர் கொடுக்கத்தான் வேண்டும், கொடுக்க வேண்டுமா? இல்லை யார் சொல்லல, போ இரும்பு மோதிர துண்டையாவது கொண்டு வா மகருக்கு. சொல்ல இருந்துட்டு மாமி வீட்டில் எதையாவது கேள் என்று, மாமி வீட்டில் எதையாவது கேள் என்று சொல்ல இருந்து, மாமி வீட்டில் எழுதியடுன்னு சொல்ல இருந்துச்சு, மாமாவுடைய வயலை எடுன்னு சொல்ல இருந்துச்சு, மாமாவுடைய கடையடுன்னு சொல்ல இருந்துச்சு. என்னைய மனசையே திருந்தாமல் இருக்கணும். எத்தனை பயான்கள் கேட்டுவிட்டோம். சிலர்களுக்கு பேச பயம், ஏன் அவர்கள் எடுத்திருப்பார்கள், எடுத்தவர்களுக்கு பேச முடியாது. கனிமன், எனவே இதை நாம் நிறுத்துவோம், இந்த கொடுமையை நிறுத்துவோம். என பேசப்பட்ட விடயங்களில் ஈமான், இபாதத், அஹ்லாக், பண்பாடு, கால நேரங்கள் வீணாகாமல் கழிப்பதற்கு நவீன சாதனங்கள் தொடர்புகளை குறிஞ்சிப்போம். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிப்போம். பேசப்பட்ட விடயங்களிலே உங்களுக்கு மனம் புண்படுகின்ற விடத்தில் ஏதாவது வெளியாகினால் நீங்கள் மன்னிப்பீர்கின்ற ஆதரவோடு எல்லாம் அல்லாஹ் பேசப்பட்ட விடயங்களை எடுத்து நடந்து வைராக்கியம் வைத்து சொல்லப்பட்ட விடயங்களை நான் செயல்படுத்துவேன், நான் இந்த விடயத்தில் மாறு செய்ய மாட்டேன் என்று அல்லாவுடைய உதவியோடு அல்லாவிடத்தில் துவா செய்து நாம் திருந்துவோம். எல்லாம் அல்லாஹ் பேசப்பட்ட விடயங்களின் படி செயல்பட்டு மற்றவர்கள் எச்சரிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.